الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر صدق الله مولانا العظيم سرو புகழும் கோடான கோடி படைப்புகளை படைத்து அவற்றையெல்லாம் மிகவும் நுணுக்கமாக திட்டமிட்டு பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த தீனுல் இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் தங்களுடைய வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவமான ஒரு காலகட்டமாகும். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கண்டு முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை கண்டு சர்வதேச சக்திகளும் தேசிய ரீதியான சக்திகளும் தங்களுடைய சகல நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் பயங்கரமான ஒரு ஆயுத யுத்தம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவில் மாத்திரம் 10 லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், 1 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மியன்மாரில் மாத்திரம் சுமார் 35,000 பேருக்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 50,000 அதிகமானவர்கள் மதம் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, சிரியாவில் மாத்திரமல்ல, மியன்மாரில் மாத்திரமல்ல, ஈராக்கிலே, ஆப்கானிஸ்தானிலே, பலஸ்தீனிலே என்று முஸ்லீம்களுக்கு எதிரான ஆயுத யுத்தம் படுமோசமாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. 10 லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய உறுப்புகளை எல்லாம் இழந்திருக்கிறார்கள், அகதிகள் அந்தஸ்து பெற்று மிக பயங்கரமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆயுத ரீதியான யுத்தம் சகோதரர்களே. அதே நேரத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு இன்டலெக்சுவல் வோ எனப்படுகின்ற ஒரு சிந்தனா ரீதியான யுத்தத்தையும் உலகத்திலே எமது எதிரிகள் தொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றியும் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் ஏன் குர்ஆனை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் பயங்கரமான வதந்திகளையும் தேவையில்லாத கருத்துக்களையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எதிராக திரைப்படங்களை வெளியிடுகிறார்கள், வெப்சைட்டுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள், புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள், அதே போன்று எமக்கு எதிராக கார்ட்டூன்களை கூட எழுதி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மிக வேகமாக வளர்ச்சி கண்டு போகிறது, இதனை கண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை. உலகத்திலே சுமார் 156 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் வாழுகிறார்கள், மிக அதிகமானவர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இஸ்லாமிய வங்கி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இபாதத்துக்களிலே ஈடுபவர்களுடைய துணை அதிகரித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு மிக பயங்கரமான ஒரு பொறாமை ஏற்பட்டதன் காரணமாக இஸ்லாத்தில் இருப்பவர்களை வெளியே எடுப்பதற்கும் இஸ்லாத்துக்கு வெளியே இருப்பவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவதற்கும் அவர்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு பயங்கரமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இதற்கு அடிப்படையான காரணங்களிலே ஒன்று, உலகத்திலே இஸ்லாமிய எழுச்சி கொண்டிருக்கிறது. அதனை கண்டு அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது ஒரு பொறாமை. அந்த பொறாமை தான் முதலாவது காரணம். இரண்டாவது மிக முக்கியமான இன்னொரு காரணம், எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பலகீனங்கள். நாம் ஈமானிலே பலகீனமாக இருக்கிறோம், எமக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாதவர்களாக இருக்கிறோம், நாம் செய்கின்ற இபாதத்துகளிலும் கூட ரூஹானியத் என்பது இல்லாமல் இருக்கிறது. எமக்கு மத்தியிலே தகுதியானவர்கள், அறிவு படைத்தவர்கள், நல்ல திறமைசாலிகளுடைய தொகை குறைவாக இருக்கிறது. இப்படியான பல காரணங்கள் எமது சமுதாயத்திலே இருக்கிறது. நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அது போக அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எமக்கு மத்தியில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு குறைபாடு சம்பந்தமாகத்தான் இன்றைய ஜும்மாவிலே நாங்கள் கதைக்க இருக்கிறோம். அதுதான், நாம் எமது சமுதாயத்தை பொறுத்தவரையிலே திட்டமிடுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. எதனை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், எந்த சந்தர்ப்பத்திலே செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக எமது சமுதாயத்திலே சரியான திட்டமிடல் பிளானிங் என்பது கிடையாது. இதனால் தடி எடுத்தவர்கள் எல்லோரும் வேட்டைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய முகம் போன போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவை சமுதாயத்திலே பார்க்கிறோம். திட்டமிடல் என்பது கிடையாது, ஆலோசிப்பது என்பது கிடையாது, மற்றவர்களுடைய கருத்துக்களை செவிமடுப்பது என்பது கிடையாது. கிடையாது என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு வீதம் இல்லை என்பது அர்த்தம் அல்ல சகோதரர்களே. ஆனாலும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திட்டமிடல் என்பது இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எப்படி மஷூரா என்பது இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த அமைப்பில் எமது சமுதாயத்திலே கிடையாது என்று சொல்ல வருகிறோம். இதனுடைய விளைவுகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எமக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. நாம் காட்டிக் கொடுக்கின்றோம், எமது எதிரிகளுக்குரிய தகவல்களை வழங்குபவர்களாக நாமே இருந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு மத்தியில் இருக்கின்ற இயக்க சண்டைகள், அரசியல் யுத்தங்கள், எமக்கு மத்தியில் இருக்கின்ற வேறுபாடுகள், இவை அனைத்தினுடைய விளைவு நாம் பிரிந்திருக்கிறோம். இதனால் எதிருக்கு அது பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வலா தனாஸு ஃபதஃஷலு வதஸ்ஹபு ரிஹுக்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், சர்ச்சையிட்டுக் கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் தோல்வி காண்பீர்கள். உங்களுடைய தனித்துவத்தை, உங்களுடைய டிக்னிட்டியை, உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒற்றுமைக்கு அடுத்ததாக பிளானிங் என்பது கிடையாது, ஷூரா என்பது கிடையாது, மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்ற அந்த அபிப்பிராயம் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி என்ன சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், தொழுபவர்கள், அவர்கள் இபாதத்து செய்தவர்கள் என்று மாத்திரமா சொல்கிறான்? இல்லை, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சிறப்பு பண்புகளிலே ஒன்று, அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்கள் தங்களுடைய சகல கர்மங்களையும் ஆலோசனையின் பேரில், கன்சல்டேஷனுக்கு பிறகு, அபிப்பிராயங்களை கேட்டதற்கு பின்னால் தான் முடிவெடுப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அபிப்பிராயத்தை கேட்பது கடமை, அபிப்பிராயத்தின்படி செயல்படுவது கடமை, மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களுக்கு செவிமடுப்பது கடமை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வத்தவாஸௌ பில் ஹக் வத்தவாஸௌ பில் ஸபர், அவர்கள் தனித்து இருக்க மாட்டார்கள், அவர்கள் பரஸ்பரம் மற்றவர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்வார்கள், பரஸ்பரம் எடுத்துச் சொல்வார்கள். தாங்கள் மாத்திரம் சத்தியத்தோடு உண்மையோடு வாழ்பவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கும் அதனை சொல்லிக் காட்டுவார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற உண்மையை, அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மையான கருத்துக்களை மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள், தங்களுக்குள்ளேயில் மாத்திரம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று குர்ஆனிலே மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரன் உன்னிடத்திலே வந்து ஆலோசனை கேட்கின்ற பொழுது நீ அவனுக்கு ஆலோசனை சொல், அது உன்னுடைய கடமை என்று சொன்னார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் அப்படியானவர்கள் தான். தனியாக செயல்பட மாட்டார்கள், எனக்கு மட்டும்தான் எல்லா அறிவும் இருக்கிறது என்று அவர்கள் சங்கட்டம் அடிக்க மாட்டார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள். துறை சார்ந்தவர்களிடத்திலே அவர்கள் அபிப்பிராயம் கேட்பார்கள். எங்களுக்கு இருப்பது அறைகுறையான அறிவு, எங்களுக்கு இருப்பது அறைகுறையான அனுபவம். எனவே மற்றவர்களிடத்திலே நாங்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும், அபிப்பிராயங்களை கேட்க வேண்டும் என்பதுதான் முஸ்லீம்களுடைய பண்பாக இருக்கும் என்று குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல் முஸ்தஷார் முஉத்தமன், அபிப்பிராயம் கேட்டு வரப்படுபவன், யாரிடத்திலே அபிப்பிராயம் கேட்டு வரப்படுகிறதோ அவர் நம்பிக்கை நாணயமாக கருத்தை சொல்ல வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவு தூரம் மஷூரா கேட்டு வருவது என்பது, மஷூராவுக்காக வேண்டி செவி சாய்ப்பது என்பது முக்கியமாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இருக்கிறது. எந்த அளவு தூரம் மஷூரா இஸ்லாமிய சமூகத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், அரசாங்கத்தை நடாத்துகின்ற, பள்ளிவாயிலை நடாத்துகின்ற, ஒரு இயக்கத்தை நடாத்துகின்ற விடயத்தில் மாத்திரமல்ல, எந்த அளவு தூரம் மஷூரா முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைக்கு பால் மறக்கடிக்க செய்வதாக இருந்தாலும் அதற்கும் இரண்டு பேரும் மஷூரா செய்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இன் அராதா ஃபிஸாலன் அன் தராமின் மின்ஹுமா வத்தஷாவுரின் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பாலை மறக்கடிப்பதற்கு விரும்புகிறாள் என்றால் அவளுக்கு தனியாக அதனை செய்ய முடியாது, தனது கணவனோடு மஷூரா செய்ய வேண்டும். இரண்டு பேரும் மிக திருப்தியோடு அந்த விடயத்திலே ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் பாலை மறக்கடிக்க முடியும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு சின்ன விஷயம், ஒரு பிள்ளைக்கு பாலை மறக்கடிப்பது என்பது ஒரு சின்ன விஷயம், அதில் கூட மஷூரா செய்யப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இது குர்ஆனிலே இருக்கின்ற கட்டளை. கணவன் மனைவிக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், மனைவி கணவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். இரண்டு பேரும் அன் ஃபராமின், இரண்டு பேரும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முடிவை இரண்டு பேரும் பரஸ்பரம் ஆலோசிக்க வேண்டும். பால் மறக்கடிப்பதிலேயே ஆலோசனை செய்யப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ், எமது ரப்பு எவ்வளவு தூரம் வழிகாட்டி இருக்கின்றான். மேலும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமிரும் நிஸா ஃபி பனாத்ஹின், ஆண்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய மகளுக்கு ஒரு திருமணம் பேசிக்கொண்டு வருகிறீர்கள் என்றால், அந்த மகளுக்கு அந்த திருமணம் சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு முன்னால் அந்த மகளுடைய தாயிடத்திலே ஆலோசனை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மகளுடைய தாயிடத்திலே ஆலோசனை கேளுங்கள் என்று சொன்னார்கள். பாருங்கள், பால் மறக்கடிப்பதிலே ஆலோசனை கேட்கப்பட வேண்டும். அதே போன்று ஒரு திருமணம் நிச்சயார்த்தம் நடைபெறுவதற்கு முன்னால் பரஸ்பரம் ஆலோசனை இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து பிரிக்க முடியாத அம்சமாக ஷூரா இருந்தது. ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்போது உம்ரா செய்ய முடியாத கட்டம், எனவே நாங்கள் எல்லோரும் தலையை இறக்கி நாங்கள் குர்பானை கொடுத்துவிட்டு ஹதியை கொடுத்துவிட்டு மீண்டும் மதீனாவுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு அது திருப்திகரமானதாக இருக்கவில்லை. அவர்கள் தலையை சிறைப்பதற்கு தயங்கினார்கள், குர்பானை கொடுப்பதற்கு தயங்கினார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய அருமை மனைவி உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து, நான் இப்போது என்ன செய்யலாம், எனது மனைவியை ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது கணவரே, நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டாம், நீங்கள் முதலில் தலையை சிரைத்து உங்களுடைய குர்பானை கொடுங்கள், அதற்கு பிறகு அவர்கள் உங்களை பின்புயர்ந்து வந்து குர்பானை கொடுக்க ஆரம்பிப்பார்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அது சுமூகமாக நடைபெற்றது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே தன்னுடைய மனைவியிடத்திலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். குர்ஆனை நாங்கள் பார்க்கின்றோம். பல்கிஸ் என்ற அரசியினுடைய வரலாறு குர்ஆனிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகிறது. அங்கு பல்கிஸ் அரசிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்திலே சொல்லப்படுகிறது, அல்லாஹ் தஆலா அலைய வ ஆதுனி முஸ்லிமீன், நீங்கள் எனக்கு மேலால் போய்விட வேண்டாம், நீங்கள் இந்த யமன் பிரதேசத்திலே ஆட்சி செய்வதாக கேள்விப்படுகிறேன். பல்கிஸ் அரசிக்கு கடிதம் அனுப்புகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய ஆட்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு எனது ஆட்சியின் கீழ் நீங்கள் வர வேண்டும் என்று கடிதம் அனுப்புகிறார்கள். குர்ஆனிலே அந்த கடிதம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பல்கிஸ் அரசி தன்னுடைய பிரதானிகளை அழைத்து மஷூரா செய்ததாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காலத் யா அய்யுஹல் மலா, என்னோடு இருப்பவர்களே, என்னுடைய பிரதானிகளே, என்னுடைய சபையில் இருப்பவர்களே, நீங்கள் வாருங்கள். அஃதூனி ஃபி அம்ரி மா குன்து காதிஅன் அம்ரன் ஹத்தா யஷ்ஹதூன், நீங்கள் என்னுடைய இந்த விவகாரத்திலே எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அதற்காக வேண்டி வந்து எனக்கு ஆலோசனை செய்யும் வரைக்கும், சொல்லும் வரைக்கும் நான் திட்டவட்டமான எந்த ஒரு முடிவுக்கும் வரமாட்டேன் என்று பல்கிஸ் அரசு சொல்லுவதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆட்சி விவகாரங்களிலே முக்கியமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, அங்கு தீர்மானத்துக்கு வருவதற்கு முன்னால் அங்கு ஆலோசனை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை குர்ஆனிலே இதன் மூலமாக அல்லாஹு தஆலா உணர்த்த வருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆலோசனை செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமான கட்டங்களிலே தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் ஆலோசனை செய்ய வேண்டும்? அவர்களுக்குத்தான் வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பக்கபலமாக இருக்கிறான். அப்படி இருக்க அவர்கள் ஏன் ஆலோசனை கேட்க வேண்டும் சஹாபாக்களிடத்திலே? அவர்கள் எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள், உங்களுக்கு வகை வரமாட்டாது, எனவே நீங்கள் ஆலோசனை செய்தான் உங்களுடைய விவகாரங்களை தீர்மானிக்க வேண்டும் என்ற கருத்தை பின்னால் வரக்கூடிய உம்மத்துக்கு முன்மாதிரியாக அவர்கள் விட்டுச் செல்கிறார்கள். பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களிடத்திலும், உமர் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களிடத்திலும், மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களிடத்திலும் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், மக்களே நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு கருத்தை மனதிலே வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் யுத்தத்துக்காக வேண்டி போகலாம். இம்லி லிமா அமர் அமரக்கல்லாஹ் ஃபனஹ்னு மாக, நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதனை கட்டளையிட்டிருக்கிறான் என்றால் நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய யுத்த முன்னெடுப்புகளிலே ஈடுபடுங்கள் என்று அந்த சஹாபி சொன்னதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதற்கு பின்னால் தான் அங்கு யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற வரலாற்றை நாங்கள் வரலாறு நெடுகிலும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கடலிலே மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது. அங்கு மிக முக்கியமான விஷயம், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், இங்கே வந்திருக்கின்ற போராளிகளே நீங்கள் எல்லோரும் எனக்கு மஷூரா சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மாத்திரமல்ல, யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மாத்திரமல்ல, யுத்தம் எந்த இடத்திலே இருந்து நடைபெற வேண்டும், முஸ்லிம் படை எந்த இடத்திலே பாளையமிட வேண்டும், தங்களுடைய படை அணிகளை எந்த இடத்திலே அமர்த்த வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் ஆலோசனை கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்தை திட்டமிட்டு அந்த இடம் நல்லதா என்று கேட்கிறார்கள். அப்போது அங்கு வருகிறார்கள் அல் ஹப்பாப் இப்னு முன்பிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹு தஆலா உங்களுக்கு காட்டி தந்த இடமா, அல்லது நீங்களாக தெரிவு செய்த இடமா, அல்லது நாங்களும் கருத்து சொல்ல முடியுமா இந்த விடயத்திலே என்று கேட்கிறார்கள். நாங்களும் கருத்து சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். யார்? அல் ஹப்பாப் இப்னு முன்பிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மிக பிரபலியமான ஒரு வாசகம், கால பல் ஹுவ ரஅயு வல் ஹர்பு வல் மகீதா, இது அல்லாஹு தஆலா தீர்மானிக்கின்ற விடயம் அல்ல, நான் தீர்மானிக்கின்ற விடயமும் அல்ல, இது யுத்த தந்திரத்தோடு தொடர்பான ஒரு விஷயம். இதிலே சற்று சூழ்ச்சியாக நாங்கள் செயல்பட வேண்டி இருக்கிறது, ஒவ்வொரு மனிதருடைய கருத்தையும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்திலே ஹப்பாப் இப்னு முன்பிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காட்டுகின்ற இடத்தில் தான் முஸ்லிம் சேனை அமர்த்தப்பட்டு போராட்டம் நடைபெறுவதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பத்ர் யுத்தத்திலே பிடிபட்ட கைதிகளை எவ்வாறு நடாத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே கைதிகளை கொலை செய்வதா அல்லது அவர்களுக்கு தண்டப்பணம் எடுத்துக் கொண்டு விடுதலை செய்வதா என்ற இரண்டு முக்கியமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டப்பணம் எடுத்துக்கொண்டுதான் பெரும்பாலானவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அந்த வகையில் தான் ஒவ்வொரு கைதையும் மதீனாவிலே இருக்கின்ற 10 சஹாபி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானமும் அதற்கு பின்னால் தான் எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். ஆலோசனை எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உஹத யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷீரு அலைய மா அஃஅல், நான் எதனை செய்ய வேண்டும் என்று எனக்கு மஷூரா சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அன்சாரிங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் அங்கிருந்த பெரும்பாலான சஹாபா தோழர்கள் முஹாஜிர்கள் உட்பட பெரும்பாலானவர்கள் சொன்னார்கள், இல்லை நாங்கள் யுத்தத்துக்கு போகத்தான் வேண்டும் என்று சொன்ன பொழுது பிறகு அன்சாரிங்களும் கூட தங்களுடைய கருத்தை வாபஸ் வாங்கி பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமான முடிவுக்கு வருகிறார்கள், நாங்கள் கட்டாயமாக உஹதுக்கு போகத்தான் வேண்டும் என்று. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. வஹீ இறங்கிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹு தஆலாவுடைய நேரடி கண்காணிப்பு இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படி இருந்தும் அவர்கள் எவ்வளவு அதிகமாக ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். ஹந்தக் அஹ்சாப் எனப்படக்கூடிய யுத்தம் நடைபெறுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. இப்போது எதிரிகள் எல்லோரும் மதீனா நகரை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட யுத்தத்துக்கு சஹாபாக்களோடு தயாராகிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது, எப்படி இப்போது முகம் கொடுப்பது என்ற பிரச்சனை வந்த பொழுது அங்கு சல்மானும் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களை அழைக்கிறார்கள். ஃபாரிசி, சல்மான், எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் நீங்கள், ஏனென்றால் நீங்கள் பாரசீக நாட்டைச் சேர்ந்தவர், உங்களுக்கு யுத்தங்கள் அதிகமாக செய்து பழக்கம் இருக்கிறது அல்லவா, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவருக்கு அரபு மொழியிலே பரீட்சையும் இல்லை, பக்கத்து நாட்டவர், புதிதாக இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார், அவரிடத்திலே இருந்து ஆலோசனை பெறப்படுகிறது. அந்த ஆலோசனை எப்படி அமைகிறது? மதீனாவை சூழ அகழி தோண்டப்பட வேண்டும், கிடங்கு தோண்டப்பட வேண்டும், அப்படி தோண்டினால் மதீனாவுக்குள் பாதுகாப்பாக இருக்கலாம், எனவே எதிரிகள் உள்ளே நுழைய முடியாது, எனவே எல்லோரும் சேர்ந்து, கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து அந்த அகழியை தோண்டி அந்த யுத்தத்திலே வெற்றி பெறுவதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். வஹீ இறங்குகிறது, ஆலோசனையை பெறுகிறார்கள், அங்கே வெற்றியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இதனை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த உஹதுடைய யுத்தத்துக்கு பின்னால் குர்ஆனுடைய வசனத்தை ஏற்கிறான். நபியே, நீங்கள் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தஃபிர் லஹும், உஹத் யுத்தத்திலே உண்மையிலே தோல்விதான் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. அதற்கான காரணம் வேறு, ஆலோசனையிலே ஏற்பட்ட பிழை அல்ல, உஹதிலே தோல்வி ஏற்பட்டதற்கான காரணம் வேறு. அது ஒரு நீண்ட வரலாறு, அதனை பற்றி பேசுவதற்கான நோக்கம் இதுவல்ல, சந்தர்ப்பம் இதுவல்ல. உஹதிலே உஹத் யுத்தம் நடைபெற்று முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா மீண்டும் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். நபியே, வஷாதிர்ஹும் ஃபில் அம்ர், தொடர்ந்தும் நீங்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்தும் ஆலோசனை எடுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளை இடுகிறான். அன்சாரிங்களுடைய பண்புகள் 8 என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதிலே ஒரு பண்பு என்ன தெரியுமா? வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்கள் எப்போதும் தங்களுடைய காரியங்களை மஷூராவின் அடிப்படையில் தான் செய்கின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த அன்சாரிங்களுடைய சிறப்பான ஒரு பண்பை பற்றி குர்ஆனிலே மிகவும் நேர்த்தியாக பேசுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே எமக்கு நல்ல முன்மாதிரி இருக்கிறது. ஒருவர் ஆலோசனை எடுக்க வேண்டும், அவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவருக்கு தெரியாத பல அறிவுகள் இருக்கும். அவர் ஒரு அனுபவசாலி என்று தன்னை நினைத்துக் கொண்டிருந்தாலும் உலகத்திலே அவருக்கு தெரியாத பல துறைகள் இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, துறை சார்ந்த வல்லுநர்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை பெறப்பட வேண்டும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிக நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு சஹாபி அல்ல இஸ்லாத்துடைய விடயத்திலே, ஆனால் அவருக்கு யுத்த தந்திரங்களிலே பெருத்த அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்தை அவர்களிடம் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மாட்சிமை மிக்க ஒரு விஷயம் என்று சிந்தித்து பாருங்கள். இதோ பாருங்கள், இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைதா ஜாஹும் அம்ருன் மினல் அம்னி வல் கௌஃப் அபில் கௌஃப், முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லது முனாபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்து விட்டது, ஏதோ ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் அடைந்து விட்டதாக கிடைத்து விட்டது ஒரு தகவல், இப்போது அவர்கள் என்ன செய்வார்கள், அதனை பகிரங்கப்படுத்தி விடுவார்கள். அதிலே இருக்கின்ற உண்மை எது, பொய் பொய் எது என்று சிந்திக்க மாட்டார்கள். அது மோசமானவர்களுடைய பண்பு. ஆனாலும் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், ஒரு தகவல் கிடைத்த உடனேயே சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸிடம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், தகவல்களை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். வலவுரத்துஹு இலர் ரசூலி இலா உலில் அம்ரி மின்ஹும். எனவே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தால் அவரிடத்திலே கொண்டு போயிட்டு அந்த தகவலுடைய உண்மை தன்மையை பார்க்க வேண்டும். இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், துறை சார்ந்தவர்களிடத்திலே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உலுல் அம்ர் என்று சொல்கிறான், அவர்களிடத்திலே எடுத்துக்கொண்டு போய் அதனுடைய நம்பகத்தன்மையை பரீட்சித்து பார்க்க வேண்டும். அப்படி அவர்கள் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு போனால், மஷூராவுக்காக வேண்டி போனால், அந்த தகவல்களிலே இருக்கின்ற ரகசியம் என்ன என்பவற்றையெல்லாம் அந்த துறை சார்ந்தவர்கள் வெளியே கொண்டு வந்து தீர்க்கமான முடிவுக்கு வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஷூராவுக்கான அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருந்தால், உங்களுடைய பணக்காரர்கள் தாராளத்தன்மை உள்ளவர்களாக இருந்தால், உங்களுடைய விவகாரங்களை நீங்கள் ஷூராவின் அடிப்படையில் தான் தீர்மானிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் பூமியிலே உள்ளால் வாழ்வதனை விடவும் புவி மேற்பரப்பிலே வாழ்வதுதான் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதாவது நீங்கள் மரணித்து போய் மண்ணோடு மண்ணாக இருப்பதனை விடவும் பூமிக்கு மேலால் வாழ்வதுதான் உங்களுக்கு நல்லம். எப்படியான சந்தர்ப்பத்திலே, மூணு சந்தர்ப்பத்திலே, நல்ல ஆட்சியாளர்களை பெற்றிருக்கிறீர்கள், உங்களுடைய பணக்காரர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஷூராவின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பூமிக்கு மேலால் வாழலாம், நீங்கள் இறக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதற்கு மாற்றமாக சொன்னார்கள், உங்களுடைய ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக இருந்தால், உங்களுடைய பணக்காரர்கள் கஞ்சர்களாக பகீலர்களாக இருப்பார்களாக இருந்தால், உங்களுடைய விவகாரங்களை நீங்கள் உங்களுடைய சூறாவின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கவில்லை என்றால், நீங்கள் பூமிக்கு மேலால் வாழ்வதனை விடவும் பூமியின் வயிற்றுக்குள் வாழ்வதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் உயிரோடு வாழ்வதனை விடவும் நீங்கள் மரணித்து போவதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை சொன்னார்கள். இது முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். ஆட்சியாளர்களும் பணக்காரர்களும் நல்ல முறையில் இருக்கின்ற ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்திலே காரியங்கள் எல்லாம் மஷூராவின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படும். எதேச்ச அதிகாரத்தில் மோனோபோலிக்கு அங்கு இடம் கிடையாது. கையிலே அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நான் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த நிலை யாரிடத்திலும் இருக்கப்பட மாட்டாது. அப்படியான சமுதாயமாக நீங்கள் இருந்தால் நீங்கள் உலகத்திலே வாழ்வது பொருத்தமில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். எந்த ஒரு அடியானும் மஷூரா செய்வானாக இருந்தால் நிச்சயமாக அவன் மூதேவியாக மாறமாட்டான். எந்த ஒரு மனிதன் மற்றவர்களுடைய கருத்து எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து இருக்க மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனிலே பார்த்தோம், ஹதீஸிலே பார்த்தோம், இதற்கான ஆதாரங்கள் இன்னும் நிறையவே இருக்கின்றன. அருமை சஹாபாக்கள் இதனை நடைமுறைப்படுத்தினார்கள், ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களை பற்றி வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் குர்ஆனிலே தீர்ப்பை தேடுவார்கள். அப்படி இல்லாவிட்டால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று தேடுவார்கள். அப்படியும் இல்லாவிட்டால் மக்களை எல்லாம் அழைத்து கேட்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் ஏதாவது தீர்ப்புகளை வெளியிட்டிருக்கிறார்களா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார்கள். இந்த மூன்று கட்டங்களையும் கடந்து விட்டுத்தான் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் ஏதாவது ஒரு தீர்ப்பு ஃபத்வா அங்கு இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள், ஜமா ருஸா அன்னாஸ் ஃபஸ்தஷாரஹும், அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் எல்லோரையும் அழைப்பார்கள், அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்பார்கள். ஃபைதா ஜித்மா ரஅயுஹும் அலா ஷைஇன் கலாபிஹி, அவர்களுடைய கருத்தெல்லாம் ஒருமித்ததாக அமைகின்ற பொழுது அதனை வைத்து தீர்மானத்துக்கு வருவார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஹலீஃபா, எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர். வகை இறங்காத சந்தர்ப்பத்திலே அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்ன என்று பாருங்கள். தனித்து முடிவு எடுக்க மாட்டார்கள், ஆலோசனை செய்வார்கள். அதிலே பரக்கத்திருக்கிறது. அவ்வாறு ஆலோசனை கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே துறை சார்ந்தவர்கள் சந்தோஷப்படுவார்கள், எங்களுடைய கருத்தும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய அபிப்பிராயத்துக்கும் இந்த நாட்டிலே இடம் இருக்கிறது, எங்களுடைய தலைவர் அல்லது எங்களுடைய அமீர் அல்லது எங்களுடைய பெரியவர் நல்ல முறையில் எங்களுடைய ஆலோசனையை கேட்கிறார் என்ற அபிப்பிராயம் எல்லோருக்கும் வந்து ஒத்துழைப்பார்கள். தனிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் கொண்டு அவர்கள் சமுதாயத்தை நாசமாக்க மாட்டார்கள். இதனை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவு தூரம் என்றால் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். அவர்கள் ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை போட்டார்கள். அது என்ன சட்டம் தெரியுமா? வயதிலே மூத்த சஹாபாக்கள் மதீனாவை விட்டு வெளியே போகக்கூடாது. வயதிலே மூத்த சஹாபாக்கள் மதீனாவை விட்டு வெளியே சென்று குடியமரக்கூடாது. அனைவரும் மதீனாவுக்குள் தான் இருக்க வேண்டும். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, அமீரல் மூமினீனே, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? சஹாபாக்கள் பறந்து போகட்டுமே, கிபாரு சஹாபா, வயதில் மூத்தவர்கள், குர்ஆனுடைய அறிவுள்ளவர்கள், சுன்னாவினுடைய அறிவுள்ளவர்கள், விவகாரங்களிலே ஆழமான உணர்வுள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மதீனாவை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். அதற்கான காரணம் என்ன? தனக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஆலோசனைகளை அவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு. சுப்ஹானல்லாஹ், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவு தூரம் முக்கியமான ஒரு சஹாபி தனக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்ததெல்லாம் யாரை? ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு அசரிலே வருகிறது, அவர்கள் தனக்கு தேவைப்படக்கூடிய காணல் குர்ராவு அஸ்ஹாப மஜ்லிஸ் உமர். குர்ஆனிலே மிகவும் ஆழமான தெளிவுள்ள, இஸ்லாமிய விவகாரங்களிலே மிகவும் தெளிவுள்ளவர்களைத்தான் தனது மஜ்லிஸிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் மஷூரத்திஹி குஹூலன் கானு அவ் ஷுப்பானன், அவர்கள் இளைஞர்களாகவும் இருந்தார்கள், வயது முதிர்ச்சி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்று நாங்கள் சஹீஹ் புகாரியிலே ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு தூரம் மிக முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் இந்த ஷூரா செய்கின்ற விஷயம் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நிகாவந்த் எனப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னால் பாரசீகர்கள் முஸ்லீம்களுடைய பிரதேசங்களுக்கு வருகை தந்து எல்லைகளிலே படைகளை குவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகிவிட்டது. இவர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடுவதா இல்லையா? சஹாபாக்கள் எல்லோரையும் பள்ளி வாயிலுக்கு அழைக்கிறார்கள். அதுதான் அன்றைய வழிமுறையாக இருந்தது. அவர்கள் அழைத்து சகல மக்களிடத்திலும் ஆலோசனை கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லா ஆலோசனை சொல்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆலோசனை தான் அங்கு எடுபடுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், படை நடத்தி போகப்பட வேண்டும், ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன காரணம் கொண்டும் மதீனாவை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். அந்த ஆலோசனை ஏற்கப்பட்டதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, ஆலோசனை என்பது கேட்கப்படவும் வேண்டும், ஆலோசனை சொல்லப்படவும் வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா கைர மின் அம்ரின் உப்ரிம மின் கைர் ஷூரா. ஷூரா இல்லாமல், மஷூரா செய்யப்படாமல், ஆலோசனை செய்யப்படாமல் ஒரு முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால் அதிலே எந்த விதமான நலமும் கிடையாது என்ற கருத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிலாபத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது நாளிலேயே சமுதாயத்தை நோக்கி சொல்கிறார்கள், மன் ரஆ மின்கும் ஃபிய்யா விஜாஜன் ஃபல் யுக்வ்விமுஹு, யாராவது ஒருவர் என்னிடத்திலே ஒரு கோணலை காண்பாராக இருந்தால் அவர் அதனை மேற்படுத்தி தரட்டும் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய கருத்தை கேட்பதற்கு அவர்கள் பயப்படவில்லை. அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், தனி முடிவை எடுத்து அதன் மூலமாக சமுதாயம் பாதிக்கப்படுமாக இருந்தால் அதற்கு நான் பொறுப்பாக இருக்க முடியாது என்ற கருத்தில் அவர்கள் உறுதியாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, எனவே அந்த வகையிலே முக்கியமான ஒரு வரலாற்று கட்டத்திலே நானும் நீங்களும் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களுடைய வணக்கஸ்தலங்கள் தாக்கப்படுகின்றன. இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு 500 வருஷங்களுக்கு மேலால் வரலாறு கிடையாது என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம் பர்சனல் லோ, முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் என்பது அகற்றப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இஸ்லாமிய ஹிஜாபுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலால் இந்த நாட்டிலே இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருப்போம் என்று மிகவும் சத்தமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், விவாதங்களிலே பார்க்கலாம், இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்களை பற்றி எங்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவாம், ஏற்கனவே இருந்த பல பௌத்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறி இருக்கின்றன. இந்தோனேஷியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் ஏற்கனவே முஸ்லிம், அதாவது பௌத்த நாடுகளாக இருந்தன. அவை அனைத்தும் பின்னர் முஸ்லிம் நாடுகளாக மாற்றப்பட்டன. அதே போன்ற ஒரு நிலை இலங்கைக்கும் வந்துவிடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று மிக தெளிவாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவு தூரம் மிகவும் நிலைமை மோசமாக மாறிவிட்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நான் இந்த இடத்திலே மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது, நாங்கள் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுகளுக்கும் வரக்கூடாது. நாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எமது பள்ளிவாயில் மஹல்லாவை நாங்கள் அணுக வேண்டும், நாங்கள் ஜமியத்துலமாவை அணுக வேண்டும். மஹல்லாவாக இருக்கலாம், ஜமியத்துலமாவாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்களும் சகலருடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. சகோதரர்களே, நாங்கள் முச்சக்கர வண்டி ஃப்ரீவீல் டிரைவர்ஸுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டளையை போட விரும்புகின்றோம். அது கட்டளை என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பகுதியிலே நீங்கள் இஸ்லாமிய அகலாக்குகளை வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால், மிக கவனமாக வெளிப்படுத்த முடியுமாக இருந்தால், நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். சில நேரங்களில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டி வரும். அவசரமாக எங்களை ஒரு கலவரத்துக்குள் தள்ளுவதற்கான ஏற்பாட்டை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள், எம்மை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எமது வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும், நடத்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்ள வேண்டும். பொறுமையின் மார்க்கம், மஷூராவின் மார்க்கம், மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற மார்க்கம். நாம் எப்போதும் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது, மாற்று மதத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது, அன்பாக இங்கிதமாக அறிவோடு நாங்கள் பேசுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். எனது வியாபாரிகளுக்கு நாங்கள் சொல்லுவது, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை மிகவும் நீதியாகவும் நியாயமாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஒரு இரத்த களறி ஏற்பட்டுவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். 1983 இந்த நாட்டிலே ஓடிய இரத்தம் இன்னும் எமது மனங்களிலே மனக்கண் முன்னால் வருகிறது. சகோதரர்களே, தமிழ் சமுதாயத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனக்கலவரம், அதிலே எத்தனை கோடி ரூபாய்கள் நாசமாகியது, எத்தனை பேருடைய உயிர்களை படுபயங்கரமாக குடித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலை இந்த நாட்டிலே வந்துவிடக் கூடாது. 1915 இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே ஒரு கலவரம் மூண்டதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். அப்படியான ஒரு கலவரத்தை நோக்கித்தான் இந்த நாட்டை கொண்டு செல்கிறார்களோ என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனாலும் சகோதரர்களே, பௌத்த சமுதாயத்துக்கு மத்தியிலே மிகவும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், எமக்கு சார்பாக எழுதக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் அணைத்துக் கொண்டு அவர்களுடைய உதவியோடு இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு சாத்வீக போராட்டத்தை செய்ய வேண்டும். ஆயுதத்தை தூக்கக்கூடாது, எந்த நேரத்திலும் கோபம் எடுக்கக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, உணர்ச்சிகளுக்கு இடமளிக்க கூடாது. எந்த நேரத்திலும் எமது தலைமைகளுக்கு கட்டுப்படுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி சொல்கின்ற பொழுது, சமிஅனா வஅதஅனா, நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் கட்டுப்பட்டோம் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே தனிய ஒரு சிலர் எடுக்கின்ற சில பிழையான முடிவுகள் நிச்சயமாக முழு சமுதாயத்தையும் பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் எங்களை எல்லாம் நசுக்குவதற்கான திட்டங்களை நாங்கள் அடக்க வேண்டுமாக இருந்தால், முதலிலே ஈமானிலே பலசாலிகளாக இருக்க வேண்டும், இபாதத்துக்களிலே பலமானவர்களாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் தங்களுடைய அமானத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி செய்தால் மாத்திரமே அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதிர்க்கு தகவல் வழங்குபவர்களாக காட்டிக் கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய துரோகமாக அமையும். நாளை மறுநாளே அல்லாஹு தஆலா அப்படியானவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற செய்தியையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பலப்படுத்துவாயாக. நாங்கள் எல்லா வகையிலும் பலவீனர்களாக இருந்து கொண்டு உன்னிடத்திலே இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே கேட்கின்றோம், யா அல்லாஹ், நீ மிகப்பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கிறாய், மிகப்பெரிய அறிவுள்ளவனாக இருக்கிறாய், எல்லா சூழ்ச்சிகளுக்கும் மேலால் சூழ்ச்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடிப்பாயாக. யா அல்லாஹ், கையேந்தி கேட்கின்றோம் யா அல்லாஹ், புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே கேட்கின்றோம் யா அல்லாஹ், இந்த குத்துபாவுடைய சந்தர்ப்பத்திலே கேட்கின்றோம் யா அல்லாஹ், எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பாயாக. எனது சமுதாயத்துக்கு மத்தியிலே யாராவது தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளுக்காக வேண்டி எம் அனைவரையும் நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ். பலவீனர்களாக இருக்கின்றோம், சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் நாங்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுக்கு பக்கபலமாக இருப்பாயாக. சூழ்ச்சிகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி விடுவாயாக. எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. எமது மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக. எமது ஈமானை பாதுகாப்பாயாக. எங்களுடைய இந்த பெண்களை பாதுகாப்பாயாக. எல்லா வகையிலும் உன்னுடைய பாதுகாப்பை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை தரிசிக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. சுவர்க்கத்தை எமக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.